நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
அடுப்படி முதல் அண்டம் வரை அனைத்தும் அறிவியல். அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய மாறுபட்ட அறிவியல் நிகழ்ச்சி. உங்கள் கேள்விகளுக்கு விடையளிக்கிறார் முனைவர் க. மணி அவர்கள். வணக்கம் நண்பர்களே. அடுப்படி முதல் அண்டம் வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நம்முடன் முனைவர் க. மணி அவர்கள். வணக்கம் சார்.
வணக்கம் நேயர்களே.
சார், இப்ப பரவல்ல மெடிசன் நம்ம எடுத்துட்டோம்னா, இந்த ப்ரீ டயக்னாஸ்டிக் டெஸ்ட், செக்ஸ டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ப்ரீ டயக்னாஸ்டிக் டெஸ்ட் வந்து பண்ணக்கூடாதுன்றாங்க. ஏன்னா சில இடங்கள்ல பெண் சிசு அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே வந்து அதை கருவிலே அழிக்கிற கும்பல் இன்னும் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. இந்த ஒரு 21ஆம் நூற்றாண்டுல கூட அது ஒரு வெறித்தனமான செயல் இருந்துட்டு தான் இருக்குது. ஆனா திருமூலர் வந்து அந்த காலத்திலே அது கணிக்க முடியும் அப்படின்னு இருக்கிறாரு. அந்த மாதிரி திருமூலர் சொன்னது மாதிரி பிறக்கும் குழந்தையோட பாலினத்தை வந்து முன்னாலேயே தீர்மானிக்க முடியுமா? அதாவது எந்த ஒரு சயின்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமலே கணிக்க முடியுமா?
திருமூலர் வந்து திருமந்திரம் ஒரு நூல் எழுதியிருக்காரு. அது 10 மந்திரங்களாக காணப்படுகிறது. ஒவ்வொன்றிலும் ஆயிரக்கணக்கான பாடல்கள் இருக்குது. அதுல பரிபாஷையோட சில பாடல்கள்லாம் இருக்குது. அதுல சொல்றார், பிறக்கின்ற குழந்தை ஆனா பெண்ணாங்கிறது தெரிஞ்சுக்கிறத விட பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆண் வேணும்னா ஆண் பெத்துக்கலாம், பெண் பெத்துக்கலாம்னு அவர் சொல்றார். அப்படியே வந்து முன்கூட்டியே பிறக்கிறதுக்கு முன்னாடி குழந்தையை கருவுறதுக்கு முன்னாடியே நமக்கு வேண்டிய குழந்தையை நம்ம பெத்துக்க முடியும் அப்படின்னு அதுக்கு வந்து சுவாச பயிற்சி எல்லாம் அவர் சொல்றாரு. அது நடைமுறையில சாத்தியமாங்கறதெல்லாம் எனக்கு தெரியலங்க. ஆனா ஒன்று, இப்ப விஞ்ஞானம் என்ன சொல்றாங்க, எப்படி இந்த பாலினம் நிர்ணயிக்கப்படுது? தாய் கிட்ட இருக்கிற முட்டையில எக்ஸ் குரோமோசோம் இருக்குது. தந்தை கிட்ட இருந்து வரைக்கூட விந்துகள்ல வந்து ரெண்டு விதமான விந்துகள், வகையான விந்துகள் இருக்குது. ஒய் குரோமோசோம் இருக்கிற விந்து இருக்குது, எக்ஸ் குரோமோசோம் இருக்குது, விந்து இருக்கு. இது லட்சக்கணக்கான விந்துகள் ஒரு சமயத்துல வந்து கருவுறுவதற்கு போட்டி போட்டுட்டு போகுது. இதுல ஏதாவது ஒன்றுதான் ஜெயிக்கும். எது ஜெயிக்குது? அந்த ஒய் தடித்திருக்கின்றது ஜெயிச்சதுன்னு சொன்னா அப்போ தாய் எடுக்கிற எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து அது ஆண் குழந்தையாக மாறும். அல்லது முந்தி செல்கின்ற விந்துல வந்து எக்ஸ் குரோமோசோமா இருந்ததுன்னா அது தாயுடைய எக்ஸோட சேர்ந்து ரெண்டு எக்ஸ் 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 ஆக அது வந்து பெண் குழந்தையாக வரும். நிறைய பேர் நினைக்கிறாங்க இது சமமா இருக்குமா, ஒரு ஆளுக்கு இது மாறுமா அப்படின்னு. வழக்கமா சமமா தான் இருக்கணும். 50% எக்ஸ் இருக்கணும், 50% ஒய். கொஞ்சம் சேதாரம் இங்கேயும் அங்கேயும் போகலாம். இன்னொருத்தர் சொல்றாங்க சில மருந்துகளையோ உணவையோ சாப்பிடும்போது இந்த பேலன்ஸ் மாத்தணும்னா ஆண் குழந்தையை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, இல்லது பெண் குழந்தை வேணா பெண் குழந்தைக்கு வேண்ட வாய்ப்பு கொடுக்க முடியுமா அப்படிங்கறத இப்போ அதை பத்தி தான் நம்ம பேச போறோங்க. இந்த நீச்சல் போட்டியில இந்த எக்ஸ் குரோமோசோம் இருக்கக்கூடிய ஒரு விந்து ஒய் குரோமோசோம் நீச்சல் போட்டில் வைத்தா ஒய் குரோமோசோம் கொஞ்சம் ஃபாஸ்டா ஓடும், அதுக்கு சுமை குறைவு. ஒய் வந்து ரொம்ப சின்னது. எக்ஸ் குரோமோசோம் வந்து ஒரு 6 அடி இருக்கிற மனிதன் சொன்னா ஒய் குரோமோசோம் வந்து பச்சை குழந்தை சைஸ் தான். அப்போ ஒரு பச்சை குழந்தைய தூக்கிட்டு ஓடுறவன் எப்படி ஓடுவான், அல்லது ஒரு ஆளை தூக்கி தோல்ல வச்சுட்டு ஓடுறவன் எப்படி ஓடுவான்? அவனோட வந்து கொஞ்சம் வேகமா தான் குழந்தைய தூக்கிட்டு ஓட முடியும். இதன் மூலம் ஒருவேளை ஒய் குரோமோசோம்க்கு அதிக வாய்ப்பு இருப்பதனால ஆண்கள் அதிகம் பிறக்கிறது வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னா, அப்படி இதுவரைக்கும் நம்ம பார்த்தது இல்ல. சமமா தான் குழந்தைகள் எல்லாம் பெத்துட்டு இருக்காங்க. ஒரு வீட்டுல வேணா ஆண்கள் அதிகமா இருக்கலாம், ஒரு இன்னொரு வீட்டுல பெண்கள் இருக்கலாம். உலகளாவில பாத்தோம்னா அது எப்பவுமே பேலன்ஸ் ஆயிருக்கிறத நம்ம பாக்கிறோம். அதனால இந்த வேக தட்டுப்பாட்டுனால எந்த மாற்றம் ஏற்படுத்த முடியாது. ஒருவேளை இருந்ததுன்னு சொன்னா 51% ஆண் குழந்தையும் 49% பெண் குழந்தையும் வரலாம். இவ்வளவுதான் வந்து வித்தியாசம் இருக்க முடியும். அப்புறம் இப்ப சொன்னீங்க சார், செக்ஸ டிசைன் பண்ண முடியும், நம்ம வேண்டியதை நம்ம உற்பத்தி பண்ண முடியும், திருமணம் சொல்றதுக்கு ஏதோ மாற்று முறை இருக்குதுன்னு சொல்றீங்களே, அது இப்ப வந்து அண்மையில நான் படித்த தகவல் என்னன்னா, ஒரு ஆணுடைய உடம்புல டெஸ்டோஸ்டிரோன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் எப்பவும் இருக்கும். அது ஆண்மைத்தன்மை தருது. அது அதிகமாக அவன் உடம்புல இருக்கும் பொழுது ஆண் குழந்தை பெறுவது வாய்ப்பு அதிகமா இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, ப்ராஸ்டேட் கேன்சர், ப்ராஸ்டேட் ஸ்வெல்லிங் இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் டெஸ்டோஸ்டிரோன் அதிகமா இருக்கும். அவங்களுக்கு பிறக்கிற எப்பவுமே பார்த்தா ஆண்கள் அதிகமா பிறக்கிறாங்க, பெண்கள் வந்து குழந்தை வந்து உருவமா இருக்கும். இதுக்கு அதுக்கும் தொடர்பு இருக்குமோ? ஒருவேளை இது ஏதாவது ஒரு விதத்துல விந்து உற்பத்தியிலையும் அல்லது விந்து வந்து கருவுறுதல் செய்வதில் கொஞ்சம் வேகத்தையும் பாரபட்சியும் காட்டுமோ அப்படிங்கறது இன்னும் கண்டுபிடிக்க வேண்டும். இப்போ ஒருத்தர் என்ன சொல்றாரு, ஒரு வாரம் தொடர்ந்து 30 கிலோமீட்டர் ஒருத்தர் ஓடினார்னா அவருடைய டெஸ்டோஸ்டிரோன் அளவு கணிசமான அளவு குறைஞ்சிருமா உடம்புல. அப்ப அவருக்கு பிறக்கிற குழந்தை இது பெண் குழந்தையா இருக்கும் அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றாங்க. ஆயிரக்கணக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்க்கும்போது இது நிரூபணமாயிருக்கு. இப்ப இதுதான் எனக்கு தெரிஞ்ச தகவல்களை. ஒருவேளை இது மாதிரியாத ஒரு சுவாச முறையில பிராணாயாம முறையில எந்த திசையில படுக்கிறோம், எந்த எந்த நாடியை விடுறோம். அவர் சொல்றாரு இடக்கலை பிங்கலைன்னு ரெண்டு மூக்கலையும் காற்று போய் வருது, வலது நாசியில போனா எப்படி வரும், இடது நாசியில போனா எப்படி வரும். இந்த நாசி எல்லாம் பாத்துக்கிட்டு யாருமே குழந்தை பெற்றுக்க முடியாது. ஒருவேளை இந்த மாதிரியான டெஸ்டோஸ்டிரோன் லெவலை கண்ட்ரோல் பண்றதன் மூலம் தனக்கு விரும்பிய குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற விஞ்ஞானம் சொல்லுது. இதை நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது.
விஞ்ஞானம் விளக்க முடியாத செயல்கள்ல இதுவும் ஒண்ணு. இப்ப நீங்க சொன்னது சரி, இதையும் மீறி விஞ்ஞானத்தால இன்னைக்கு வரைக்கும் விடை கிடைக்காத சில கேள்விகள் இருந்துட்டு தான் இருக்கும் இல்லீங்களா? அதுல இருந்து ஏதாவது சொல்லுங்களேன்.
விஞ்ஞானிகள் வந்து எல்லாத்தையும் விஞ்ஞானத்துல விளக்கலாம், அறிவு இருக்கவனு எல்லாமே விளங்கிடும் அப்படின்னு ஒரு மமதையில் இருக்காங்க. நான் பல நேரம் சிந்திச்சு பார்த்தது உண்டு. ஐஸ் ஏன் வழுக்குது? ஐஸ்ல வழிக்க வழிக்க விழுந்துருவாங்க வெளிநாட்டுக்காரங்க. நாமளே ஐஸ் கட்டி கையில பிடிச்சுனா கையில வழுக்குது. இதுக்கு விஞ்ஞானம் இது வரைக்கும் பதிலே சொல்லலைங்க. சொல்றதெல்லாம் யாருக்கும் திருப்தியாகவும் இல்லை. நம்ம கண் முன்னாடியே இருக்கிறதுக்கே விஞ்ஞானத்தால விளக்க முடியாதது இருக்குது. இன்னொன்னு, இந்த சைக்கிள், சைக்கிள் ரெண்டு சக்கரம் முன்னாடி பின்னாடி வச்சு ஓட்டுறாங்க இல்லையா, ஓட்டுறவங்க ரொம்ப சாதாரணமா ரொம்ப சுலபமா ஓட்டிடுறாங்க. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அதை ரெண்டு சக்கரம், ஏன் அது சைக்கிள் விட மாட்டேங்குது அப்படின்றதுக்கு சரியான விளக்கமும் இல்லை. ஃபார்முலாலாம் இருக்குது, ஆனா அது விளக்கி சொல்லும்பொழுது அதையும் தவிர வேற ஒன்று இருக்கும், கேஸ்டர் எஃபெக்ட்னு சொல்றாங்க. அந்த கேஸ்டர் எஃபெக்ட்னால திருப்திகரமாக அந்த சைக்கிள் ஏன் தன் பாதையை விட்டு கீழே விழாமல் அது ஓடிக்கொண்டிருக்கிறது, அது ஓடாமல் என்ன கீழே வந்துருது, ஆனா ஓடிக்கிட்டு இருக்கும்பொழுது கை விட்டுட்டு கூட போயிட்டு இருக்கலாம். இதுக்கு என்ன காரணம்ங்கறத கேஸ்டர் எஃபெக்ட் உலகதா சொல்றாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம கண் முன்னாடி இருப்பதற்கே நமக்கு விளக்கங்கள் இல்லாமல் இருக்கிறது. இன்னும் விளக்க முடியாத ஒன்னு இருக்குது, அது என்ன தெரியுங்களா? நாம உலகத்தை பாக்குறோம்னு சொல்றோம் இல்லையா, என் கண் முன்னாடி இருக்கிறதா நான் பாக்குறேன். உண்மையிலே நம்ம உலகத்தை நம்ம கண்ணால பாக்கலைங்க. கண் வெறும் கேமரா, அது வந்து தன்னுடைய பார்த்த அந்த காட்சிகளை தலைக்கீழே தான் வந்து உள்ளுக்குள்ள கண்ணுக்குள்ள தருது. ஆனா யாரோ உள்ள அதை நிமித்துறாங்க. சரி, நிமித்துறது ஒரு பிரச்சனை இல்லை. நாம வந்து உள்ள போன விஷயம் உலகம் எப்படி இருந்ததோ அப்படி உள்ள போகல, அது அப்படியே வந்து டிஜிட்டல் இன்ஃபர்மேஷனா மாறுது, நரம்புகளில் துடிப்புகளாக போகுது. ஒரு லட்சக்கணக்கான நரம்புகள் வந்து கற்றையாக அந்த தகவல் எடுத்துட்டு மூளையில 31 இடத்துல அதை ப்ராசஸ் பண்றாங்க. 31 இடத்துல ப்ராசஸ் ஆகுது ஒரே காட்சி. ஒரு ப்ராசஸ் பண்ற இடம் அந்த பார்க்கின்ற பொருளை விளிம்பை பாக்குது, இன்னொன்னு அதனுடைய அசைவை பாக்குது, இன்னொன்னு நிறத்தை பாக்குது, இன்னொன்னு நிழல் வெளிச்சத்தை பாக்குது, இன்னொரு முப்பரிமாணத்தை பாக்குது. இப்படின்னு 31 இடத்துல இருந்து ஒன்றா குவிந்த பிறகுதான் ஒரு காட்சி கிடைக்குது. அப்ப பார்க்கின்ற உள்ள இருக்கின்ற ஒரு மனிதன், அவன் யாருன்னு எனக்கு தெரியல, யாரோ ஒருத்தன் மூளைக்குள்ள இருந்து பாக்குறாரு. அவர் எதை பாக்குறாரு? உலகத்தை பார்த்தாரா? நேரடியா கண் மூலம் உள்ள வந்த சிக்னல்கள் எப்படி இருக்குதோ அந்த சிக்னல் அடிப்படையில் உலகம் எப்படி இருக்குன்னு நம்ம அனுமானம் பண்ணிக்கிறாரு. அப்ப நாம சொல்றோம் பிரத்யட்சமாக என் கண்ணால பாக்குறேங்கன்னு. ஆனா உண்மையில நீங்க பிரத்யட்சமாக நீங்க பார்ப்பது கூட ஒரு செகண்டரி இன்ஃபர்மேஷன் தான் நம்மளுடைய மூளைக்கு கிடைக்குது. மூளையின் வழியாக கிடைக்கின்றதை தான் நம்ம வந்து அறிகிறோம். அப்போ மூளை என்ன கொடுக்குதோ அதுதான் நம்ம பாக்குறோமே தவிர உலகத்தை மூளை நேரடியா பார்த்துதான் நமக்கு தெரியல. ஒரு செகண்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன். இதுதான் இப்ப விஞ்ஞானம் விளக்க முடியாத ஒரு பிரச்சனை. இப்ப அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேங்க. நாக்குல ஒரு சொட்டு தேன் விட்ட உடனே இனிக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த இனிக்குதுன்னு சொல்றவருக்கு இந்த தகவல் எப்படி போச்சு? நாக்கிலேருந்து சுயரும்புகள்ல இருந்து தகவல் மின்சார துடிப்புகளாக மூளையில போச்சுங்கிறீங்க. மின்சார துடிப்பு தானே போச்சு, அது எப்படி இனிப்பா இருக்கும்? இந்த பிரச்சனை வந்து குவாலியா அப்படின்னு சொல்லி பிலாசபர் சொல்றாங்க. இந்த குவாலிட்டேட்டிவ் ஃபீலிங்ஸ், பண்பாக உணரப்படுகின்றது, இந்த பொருள் இந்த பண்பு, இந்த பொருளுக்கு இந்த பண்பு, பண்புகளை நாம் அறிகின்ற முறை எப்படி அப்படிங்கறது இன்ன வரைக்கும் விஞ்ஞானம் விளக்கவே இல்லை. இன்னொரு விளக்க முடியாத ஒன்று இருக்குது, கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கறத எந்த விஞ்ஞானம் விளக்க முடியாது. ஏன் விளக்க முடியாதுன்னா, விஞ்ஞானம் விளக்குவதற்கு அது கைவசம் 5 முறைகளை தான் வச்சிருக்குதுங்க. அது என்ன சார் 5 முறைகள் அப்படின்னா, ஒன்று நேரடியாக புலன் மூலம் பார்ப்பது, இது எல்லாருக்குமே அனுபவமானது, இது பிரத்யட்சம்னு சொல்றோம். இன்னொன்று நேரடியா பார்க்க முடியாவிட்ட அனுமானத்தின் பேர்ல சொல்லலாம். வெளியே பெல் அடிக்குது, அதனால பால்கார வந்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம அறிந்து கொள்கிறோம் இல்லையா, அதுவும் ஒரு முக்கியமான அறிவு தான். எப்படி நேரடியா நீங்க பால்கார பாத்தீங்களா? இல்ல. என்ன பாத்தீங்க? நான் சைக்கிள் பெல்ல கேட்டதேன். அப்புறம் எப்படி சொல்றீங்க உறுதியானாக்கா? சைக்கிள் பெல் அடிச்சா இவர் தான் வருவாரு. ஏன் எத்தனையோ சைக்கிள் பெல் அடிக்கலாமே அப்படின்னா, இந்த சைக்கிள் பெல் அவருக்கு உறுதியானது அப்படின்னு நீ சொல்றீங்க. இது வந்து அனுமானம், இதுவும் வந்து அறிவியல்ல நிறைய பயன்படுத்துற. மூன்றாவது அர்த்தாபத்தின் வாங்க, பலவிதமான ஃபேக்ட்ஸ்களை ஒன்னா சேர்த்து பார்த்து இதுதான் இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் வந்து இம்ப்ளிகேஷன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றான். முதல்ல சொன்னது அனுமானம், அது வந்து இன்ஃபரன்ஸ். மூன்றாவது வந்து இம்ப்ளிகேஷன். இம்ப்ளிகேஷன் என்ன சொல்றீங்க? புரியலையே பா, உனக்கு என்ன நோயின்னு தெரியல, நீ போய் முதல்ல பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு வா, அப்படியே யூரின் டெஸ்ட் பண்ணிட்டு, அப்புறம் கொஞ்சம் சளியான டெஸ்ட் பண்ணிக்க, அப்புறம் ஒரு இந்த எக்ஸ்ரே ஒன்று எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு பில் எழுதி கொடுப்பாரு. முடிஞ்சதுன்னா ஒரு MRI முடிச்சிட்டினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பிளட் வந்து லிபிட் ப்ரொஃபைல் வேணும் அப்படின்னு 10 விதமான தகவல்கள் அவருக்கு வருது. அதுக்கப்புறம் தான் அவர் முடிவெடுக்கிறாரு, இது மலேரியா இல்ல டைஃபாய்டுன்னு. அப்புறம் தான் இன்னொருத்தர் சொல்றாரு, இது டைஃபாய்டா கூட இருக்க முடியாது, ஏன் வந்து இது வந்து ஒரு டியூமரா இருக்க முடியாதா அதனுடைய சிம்டம் எல்லாமே அது மிமிக் பண்ணுது. பிரெக்னன்சி தவிர எல்லாத்தையும் மிமிக் பண்ணுது. அது அப்படிப்பட்ட ஒரு நோய் அது. சரிங்க, இப்ப நாம் எப்படி அறிவியல்ல இன்னைக்கு வரைக்கும் அறிவியல் நாம வந்து நேரடியா பார்த்தோமா எல்லாத்தையும், அல்லது இன்ஃபரன்ஸ் மூலம் பார்த்தோமான்னு பார்த்தோம்னா, நிறைய அர்த்தாபத்தின்னு சொல்லக்கூடிய இம்ப்ளிகேஷன்ஸ் மூலம் தான் நம்ம விஞ்ஞானமே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பிக் பேங் தியரியில இருந்து உலகம் அந்த பேரண்டம் தோன்றுதுங்கிறாங்க, அப்புறம் வந்து கிராவிட்டி இதை வந்து காலத்தில் நசுக்குதுன்னு சொல்றாங்க, இதெல்லாம் யாருமே பார்க்கவில்லை, இதெல்லாம் இம்ப்ளிகேஷன்ஸ். அப்ப விஞ்ஞானத்துக்கு நான்காவது முறை ஒன்று இருக்குதுங்க, அது பேர் உபமானம். எது நம்ம தெரியுதோ அதை இன்னொன்று மூலம் அறிந்து கொள்வோம். உங்களுக்கு சொல்றேன் மேடம், உங்களுக்கு ஆமானா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறேன். சார் ஆமானாக்கா ஆமா இல்லன்றதான் தெரியும் அப்படின்னு. ஆமானா தெரியுமான்னு சொல்லுங்க அப்படின்னு. நீங்க தான் சொல்லுங்க, நீங்கள் கேள்வி கேட்டுட்டே சொல்றீங்களேன்னு போது நான் சொல்றேன் அது ஒரு மிருகம் அப்படின்னு. ஒன்னு ஆ மிருகமா அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் அறிவு வந்திருக்கு. எது மாதிரின்னா பசு மாதிரி அப்படின்னு ஓ அப்படிங்கிறீங்க. இப்ப இன்னும் கொஞ்சம் அறிவு கிடைக்குது. அப்ப நீங்க இதுவரையும் பார்த்திராத நேரடியாக பார்க்க முடியாதது, இன்ஃபரன்ஸ் மூலம் கண்டுபிடிக்க முடியாது, இம்ப்ளிகேஷன்ங்கிற அர்த்தாபத்தி மூலம் அறிய முடியாது, அதை நான் ஓமானத்தின் மூலம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அப்படி விஞ்ஞானம் ஓமானத்தின் மூலம் நிறைய விஷயத்த நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அப்போ அந்த பசு மாதிரியான ஒரு மிருகத்தை நீங்க பாத்துட்டீங்க. அப்புறம் நான் சொல்றேன் ஆப்பிரிக்காவில செரங்கட்டிலேருந்து புறப்பட்டு கென்யா வரைக்கும் அது போகுது, மில்லியன் கணக்கில் அது போகும். அது போகின்ற வழியெல்லாம் நிறைய பேர் கேமராவில் போட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க. இத்தனை கூட்டமான விலங்குகள் அப்படி போகுது. அப்ப மிருகங்கள்லாம் போய் அடிச்சு கொண்டு சாப்பிடுவதற்கு ரொம்ப ஆவலை காத்திருக்கும். ஏன்னா டின்னர் அவ்வளவு வேகமா போயிட்டு இருக்குது, ரொம்ப கூட்டம் கூட்டமா போகுது, வேட்டையாட வேண்டிய அவசியம் கூட இல்லை அப்படின்லாம் சொல்லும்பொழுது, சாதாரண உமானத்தின் மூலம் உங்களுக்கு ஏழைக்கப்பட்ட தகவல் உங்களுக்கு கொடுத்துட்டேன். உங்க மனக்கண்ணில் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் விரிந்திருக்கிறது. இப்படியும் விஞ்ஞானம் அறிகிறோம். ஐந்தாவதாக இல்லாததையும் நம்ம அறிகிறோம். சார் என் பாக்கெட்ல காசு இல்லை அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். எப்படி கண்டுபிடிச்சீங்க? பார்த்து கண்டுபிடிச்சேன். ரூபாய் இருந்தா நீங்க பாப்பீங்க, ரூபாய் இல்ல இல்லையா நீங்க எப்படி பாத்தீங்க அதை? அப்ப பார்க்காததை எப்படி நீங்க அறிந்தீங்க? அது பேர் அபாவம்னு சொல்றாங்க. அபாவம்னு சொல்லுவாங்க, அனுபலப்தின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சமஸ்கிருத வார்த்தைகள், இன்மை அப்படின்னு சொல்லலாம். இந்த ஐந்து முறையில தாங்க விஞ்ஞானம் எல்லாவற்றையும் அறிந்து கொள்கிறது. இப்ப ஒருத்தருக்கு வந்து எய்ட்ஸ் இருக்குதா அப்படிங்கறத ஒரு நெகட்டிவ் டெஸ்ட் மூலம் அது இல்லைன்னு கண்டுபிடிச்சுக்கிறாங்க. இப்ப வைரஸே இல்லைங்கிறீங்களே, அப்புறம் வந்து அப்படி நோய் இல்லைன்னு சொல்ல முடியும்? வைரஸ் இல்லைன்னா நோயும் இருக்காது அப்படின்றதுனால அது அர்த்தாபத்தி முறையில நாம இன்மையை தெரிந்து கொண்டு அதன் மூலம் இன்ஃபரன்ஸ் மூலம் சில உண்மையை கண்டுபிடிக்கிறோம். இது தாங்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேக்குறேன். தம்பி நீ இருக்கிறியா அப்படின்னு கேக்குறேன். என்ன கேள்வி இது? நீங்க தான் பாக்குறீங்க, நான் இருக்கிறேன். நீ இருக்கிறது உனக்கு தெரியுதா அப்படின்னு? சார் நான் இன்னொருத்தர் கேட்டு சொல்றேன், நான் இருக்கிறேன் யாரும் சொல்றதில்ல. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதனால நான் இருக்கிறேன்னு யாரும் சொல்றதில்ல. அது எப்படி கல்யாணம் ஆயிட்ட நீ இருக்க? இல்லாதால யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க இல்லையா? அதனால நான் இருக்கிறதுனாலதான் ஒரு பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிருக்கிற, அதனால நான் இருக்கிறேன் அப்படின்னு யாரும் இன்ஃபுரன்ஸ் மூலமோ அல்லது வந்து பார்த்தவளும் சொல்ல முடியாது. நான் இருக்கிறான்னு பாக்குதுன்னா நம்ம உடம்பு நான் சொல்லல, நான் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு நீங்க பார்த்தா கண்டுபிடிச்சீங்க, கண்ணாடி முன்னு கண்டுபிடிச்சீங்களா? இன்ஃபரன்ஸ் மூலம் மனைவி கல்யாணம் செய்து கொண்டதுனால நான் இருப்பேன்னு கண்டுபிடிச்சீங்களா? அல்லது பலவிதமான மருத்துவ சோதனை மூலம் அர்த்தாபத்தி மூலம் நீங்க இருப்பதை நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா? அல்லது ஓமானத்தின் போல நான் இப்படிப்பட்டவன் இப்படியாக இருப்பதனால நான் அப்படின்னு கண்டுபிடிச்சீங்களா? அல்லது வந்து நான் இல்லை அப்படிங்கறத நீங்க அறிந்ததுனால கண்டுபிடிச்சீங்களா? பார்த்தா ஐந்து முறையும் இல்லாத ஒரு முறையில நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. நீங்கள் இருப்பது உங்களுக்கு எப்பவுமே வெட்ட வெளிச்சமா இருக்கிறது. செல்ஃப் ரிவீலிங்னு பேர். எந்த ஒரு பொருளும் செல்ஃப் ரிவீலிங்கா இருக்குது, தன் இருப்பதை தானே அறிகின்ற ஒரு அறிவு. அப்படிப்பட்டதை விஞ்ஞானத்தால் எப்படி நிரூபிக்க முடியும்? நான் இருக்கிறேன் என்பது எனக்கு நான் வந்து விஞ்ஞானமே தேவையில்லை. ஐந்து முறையை தான் விஞ்ஞானத்துடைய வழின்னு சொன்னேன். எனக்கு எந்த முறையுமே தேவையில்லாமல் நான் இருப்பதை எப்பொழுதுமே, நான் சூரியனை பார்ப்பதற்கு ஒரு மெழுகுவத்தி தேவைப்படாதது போல நான் இருப்பதை நான் எப்பொழுதுமே அறிகிறேன். விழித்திருக்கும் போதும் அறிகிறேன், தூக்கத்திலும் அறிகிறேன். நல்லா தூங்கினேன்ட்டு வேற எதுவுமே எனக்கு தெரியலங்க, ஆனா நல்லா தூங்கினங்கிறது தெரியுதுங்கிறேன். அப்ப தூங்குவதை யாரோ பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அப்புறம் கனவுலையும் மாறி இருக்கிறேன். இப்ப எல்லா நிலைகளிலும் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். என் இருப்புக்கு எந்த அறிவும் தேவையில்லை. ஏனென்றால் அது அறிவு. அறிவு அறிவையே பார்த்து கொண்டிருக்கிறது. அறிவை பார்ப்பதற்கு வேறு கருவி வேண்டியதில்லை. அப்படின்றதுனால விஞ்ஞானம் இந்த ஆத்மா என்று சொல்லக்கூடிய அறிவையோ, அந்த ஆத்மாதான் இறைவன் என்று சொல்லக்கூடிய உண்மையையோ நிரூபிக்கவே முடியாது. அதனால தயவுசெய்து யாருமே போய் விஞ்ஞானத்தினால கடவுள் கண்டுபிடிச்ச பிறகு நான் நம்புவேன்னு சொல்லாதீங்க. விஞ்ஞானம் வேறு, ஆன்மீகம் வேறு. ஆன்மாவை கண்டுபிடிப்பதற்கு விஞ்ஞானம் உதவவே உதவாது.
அறிவை பார்ப்பதற்கு அறிவு தேவையில்லை அப்படின்ட்டு ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். வணக்கம்.
வணக்கம் நேர்களே, நன்றி.
அடுப்படி முதல் அண்டம் வரை அனைத்தும் அறிவியல். உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்தவர் முனைவர் க. மணி அவர்கள்.
உடன் உரையாடினார் என். கோமா.
நிகழ்ச்சிகள் குறித்த உங்கள் எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. நீங்கள் கடிதம் எழுத வேண்டிய முகவரி: விரிவாக்க கல்வி இயக்குநர், விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-0003. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 243-1055.